ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் ஒன்று. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருளந்தினற்றால் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறையான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி, சீராண்டதில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. பொருந்த வாக்கையிலே புகுநெறிதான் போதரா என்றாய். குருவர்களையும் திருவருளையும் போற்றி பணிந்து சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். சைவ சித்தாந்த வகுப்பில் நாம் சிவஞான போதம் என்ற சாத்திர நூல்களில் தலைமையான ஒரு நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சாத்திர நூல் எல்லா சாத்திரங்களுக்கும் அதுதான் முதன்மையான நூல். சிவபெருமானை பற்றி நாம் அவனை எவ்வாறு உள்ளவாறு அறியலாம் என்பதை ஐயமும் திரிபும் அற சந்தேகம் இல்லாமல், ஒரு பொருளை மற்றொரு பொருளாக நினைத்து விடாமல் தெளிவாக உண்மையை அறிவதற்கு இந்த சைவ சித்தாந்த சிவஞான போதம் நமக்கு பேருதவியாக இருக்கிறது. சிவபெருமான் எல்லா ஞானமும் வாய்க்க பெற்றவன், எல்லா அருளும் வாய்க்க பெற்றவன். அவனுடைய அனுகிரக சக்தியினால்தான் இந்த பிரபஞ்சமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா முதன்மையும் அவனுக்கே உரியது. அது எவ்வாறு அந்த சிவஞான செய்திகள் இறைவனுடைய திருவருளால் மக்களுக்கு உணர்த்தப்பட்ட வகையிலே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் எவ்வாறு உணர்த்தினானோ அவ்வாறே மெய்கண்டார் நமக்கு அந்த அரிய செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றார். அந்த செய்திகள் 12 நூற்பாக்களாக விரிந்திருக்கின்றன. இப்பொழுது நம்முடைய சிந்தனை முதல் சூத்திரத்தில் தான் இருக்கிறது. முதல் சூத்திரத்தினுடைய 2வது அதிகரணத்தில் இருக்கிறது. உலகத்தை பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கலாம். யார் என்ன நோக்கத்தோடு அதை பிரித்து ஆய்கிறார்களோ அதற்கு தகுந்தது போல இந்த உலகத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் இயங்குகின்ற பொருள்கள், இயங்காத பொருள்கள், நிலைத்தினை பொருள்கள் அப்படின்னு பிரிக்கலாம். சில பொருள்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன, சில பொருள்கள் அப்படியே ஒரு இடத்துல திடமா நீக்கிவிடும். உயர்திணை பொருள்கள், அகிரிணை பொருள்கள் அப்படின்னு பிரிக்கலாம். இப்படி அப்புறம் இயற்கை பொருள்கள், செயற்கை பொருள்கள் அப்படின்னு பிரிக்கலாம். என்ன நோக்கத்தோடு நாம் ஆராய்ச்சி செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாலும் பிரிக்கலாம்.
தமிழ் அறிஞர்கள் இந்த உலகத்தை உயர்திணை என்றும் அகிரிணை என்றும் பிரித்திருக்கிறார்கள். உயர்திணையில ஆண் பெண் ரெண்டும் அடக்கம், அகிரிணையில அந்த பாகுபாடு உடையவைகளும் உண்டு, உடை இல்லாதவைகளும் உண்டு. அகிரிணையில அகிரிணையில நம்ம மிருகங்களை எல்லாம் சேர்த்திருக்கிறோம், அதுல ஆண் பெண் பாகுபாடு உண்டு. சில விலங்கினங்களுக்கு ஆண் பெண் பாகுபாடே நம்மளால உணர முடியாத அளவுக்கு இருக்கிறது. அப்புறம் சாதாரண உயிரற்ற பொருள்கள், அதை அகிரிணையில் சேர்த்திருக்கிறோம். இந்த ஆண் பெண் அகிரிணை பொருள்கள் இதைகள் இவைகளெல்லாம் கூடிய ஒரு சபையாக, ஒரு அவையாக, அவையுடைய உலக தொகுதியாக இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இருக்கிறது. நீங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எல்லாம் அடங்கிடும். ஆணாகவும் பெண்ணாகவும் அகிரிணை பொருள்களாகவும் உயர்தினை அகிரிணை பொருள்கள் இதுக்குள்ள எல்லாமே அடக்கம். இதெல்லாம் கூடுன ஒரு சபை இந்த சபை. இந்த உலகம் பிரபஞ்சம் என்பது நம்ம உலகத்தை மட்டும் உலகம் என்றால் நம்ம இந்த உலகத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. உலகம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு பகுதி, மிக மிக சிறிய பகுதி. சூரிய மண்டலத்தில் பூமி எடுத்துக்கொண்டால் அது மிக மிக சிறிய பகுதி. ஒரு கடுகை போன்று 13 லட்சம் மடங்கு பெருது நம்ம பூமியை விட சூரியன் பெரியது. பால்வெளி மண்டலத்தில் சூரியன் மிக மிக சிறியது. அந்த சூரிய மண்டலம், பால்வெளி மண்டலமே பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் மிக மிக சிறியதாக ஆகிவிடுகிறது. ஆகவே இந்த பூமியில நம்ம பூமியை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, பிரபஞ்சம் அனைத்தும். ஆண் பெண் இது உயர்தினை, அகிரிணை மற்ற பொருள்கள் எல்லாம் இதெல்லாம் கூடிய சபை. ஒரு சபையினாலே அந்த சபையை கூட்டணும்னா யாராவது ஒருத்தர் கூட்டணும் இல்லையா, சபையை ஒன்று சேர்க்க வேண்டும். இப்படி ஒரு அவை நிகழ்கிறது என்றால் ஒன்று முதல் நாளே இதற்குரிய தகவல்களை அனுப்புகிறார்கள், ஐயா அனுப்பிடுறாங்க, நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ கூட்டுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா, இந்த சபையை கூட்டுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். கூட்டிய உடனே இந்த சபையில அந்த நோக்கத்தை நாம் செயல்படுத்துகிறோம். அந்த நோக்கம் முடிஞ்ச உடனே சபை கலைந்துவிடும். அப்போ இந்த சபையை வந்து கூட்டுறது பொறுத்த வேறும் ஒரு நோக்கத்திற்காக, அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக கொஞ்ச காலம் அதை நிலைக்க வைக்கணும். அதன் பிறகு நோக்கம் முடிந்து போனால் அந்த சபை கலைந்து போயிடும். அவங்கவுங்க மனைக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. முதல் நாள் ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யறோம், அந்த ஆய்வு முடிவு அன்னைக்கு முடியல, நீண்ட கால பிரதிவாதங்களோட நடந்து கொண்டிருக்கிறது, மாலை ஆகிவிடுகிறது, எல்லாருக்கும் களைப்பா போச்சு. அப்ப சபையை நம்ம என்ன பண்ணுவோம், ஒத்தி வச்சிருவோம் அடுத்த நாளைக்கு அப்படின்னு. அதுதான் நடக்குது, சிவபெருமான அதான் செய்யறான். ஒத்தி வச்சுட்டு மறுநாள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மறுபடியும் மீண்டும் முயற்சி செய்கிறோம். இது அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் தொடர்ந்து அந்த சபை நடந்து கொண்டே இருக்கும். அதுபோல இந்த உலகத்தினுடைய உலகத்தை ஒரு நோக்கத்திற்காக இறைவன் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை படைச்சதுக்கு காரணம் என்ன? அவன் தனக்காக படைத்தானா, அல்லது வீணா அவன் மட்டும் விளையாட்டு தினமா ஏதாவது நோக்கம் இல்லாமல் வீணாக செய்கிறானா? தனக்கோ பிறர்க்கோ வீணோ என்று சுவாமியான சுவாமிகள் கேட்பார். இந்த உலகத்தை எதுக்கு படைச்சிருக்கிறான்? தனக்காக படைச்சிருக்கிறானா, இல்ல பிறருக்காக படைச்சிருக்கிறானா, இல்ல வீணா வெட்டி வேலை பார்க்கிறவனா? சாமி, இந்த மூன்று நோக்கத்துல ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? அவன் தனக்கு என்று எந்த விதமான தேவையும் இல்லாதவன். எனக்கு பசிக்குது, காலையில பசியை போக்கிக் கொள்வதற்கு நான் கடைத்தில போய் சில பொருள்களை வாங்கி வருகிறேன். அப்ப பொருள்களை வாங்கி வந்து காலையில சமையல் பண்ணி சாப்பிட்றோம். எனக்கு தேவை இருக்கு, சாப்பிடணுங்கிற தேவை இருக்கு. தண்ணீர் வேண்டும், பைப்ல தண்ணி வருதான்னு பார்த்து தண்ணீர் எடுத்துக்கிறோம். எனக்கு தேவை இருக்கிறதுனால அவைகளெல்லாம் நான் செய்யறேன். ஆனா சாமிக்கு என்ன தேவை? அவருக்கு என்ன தேவை? கடவுளுக்கு ஏதாவது தேவை இருக்கா? நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அவன் தேவை உள்ளவன் அல்லன். அவனுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அவன் நிறைபொருள், குறைவிலா நிறைவு, கோதிலா அமுது. அவனுக்கு என்ன தேவைப்பட போகுது? ஒண்ணுமே தேவைப்படல. அவன் இன்ப சொரூபம், அவன் இன்பத்தை எல்லாருக்கும் அள்ளி வழங்குறான். அவனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. தன்னில் தானா நிறைவடைந்த பொருளாக இருக்கிறான். யாருக்காவது வேணுமா தரேன் அப்படின்னு சொல்றான். அவன் இன்ப பொருள், இன்பத்தை அள்ளி வழங்குகிறான், இன்பத்தை நமக்கு தருகிறான். ஆனால் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. ஒருவேளை அவனுக்கு தேவை இருந்து விட்டால் அவன் கடவுளா இருக்க முடியாது. அவரே தேவை அலைஞ்சிருக்கும் பொழுது நம்ம போய் என்ன தவிர்த்து போய் கேட்கறது? அப்ப அவன் தேவையே எந்த தேவை? தனக்கென ஒரு செயல் நிகழ்த்த வேண்டிய அவசியம் இல்லாதவன் தவிரவன். அதான் அவனுடைய முதன்மை, சர்வ சுதந்திரன். தனக்கென என் ஒரு வேலையும் அவன் பார்க்க வேண்டியில்லை. அப்ப இந்த பிரபஞ்சத்தை எதுக்கு படைக்கிறான்? வீணா, ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தை அவன் செயற்படுத்தி காப்பாத்தி உலகத்தை தோற்றுவித்து கொஞ்ச காலம் நிலைப்படுத்தி மறுபடியும் அதை ஒடுக்கி இந்த உயிர்கள் எல்லாம் ஞானத்தை அடைய என்பதற்காக மறைத்தல், திரோதான சக்தியை செலுத்தி அதன் மூலமாக உயிர்களை பக்குவப்படுத்தி பகிர்ந்த பிறகு அந்த உயிர்களுக்கு அருள் தொழில் செய்கிறானா? பஞ்சகிருத்தியங்கள் அவன் செய்யறதெல்லாம் வீணா. இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்கு. இந்த உலகத்தை படைச்சதுக்கு நோக்கம் இருக்கிறது, அதுக்காக தான் உலகத்தை படைச்சிருக்கிறான். வீணா அவன் காரியம் செய்யல. அதை வந்து சில பேர் விளையாட்டாக செய்கிறான். அதை பத்தி பின்னாடி நான் சொல்றேன். விளையாட்டாக சொல்கிறான், விளையாட்டாக செய்கிறான் இந்த வேலையை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தை பஞ்ச கிருத்தியங்களும் விளையாட்டாக செய்கிறான். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி ஐயானி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம். இதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி விளையாட்டு என்பது என்ன, எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் அவன் சுலபமாக செய்கிறான், அனாயாசமாக செய்கிறான். இப்ப நம்ம வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ வெயிட் உள்ள ஒரு 25 வயசு வாலிபராக இருக்கார். அவர் ஊசியை தூக்குறது அவருக்கு கஷ்டமா இல்லையா? ஒரு கடுகு தூக்குறது ஒரு கஷ்டமா இல்ல இல்லையா? அந்த கஷ்டம் கூட இல்லையா சாமி இந்த காரியங்கள்லாம் செய்யறது? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைக்கிறார். பிரபஞ்சத்துடைய விரிவை பத்தி ஏராளமா சொல்றாங்க திருவாசகத்தில். அவ்வளவு பெரிய விரிவான பிரபஞ்சத்தை படைச்சு அவனுக்கு அலுப்பு, களைப்பு, கழிப்பு எதுவும் கிடையாது. அவன் வீணாக இந்த காரியங்களை செய்யவில்லை. அப்புறம் இன்னொரு, தனக்கோ வீணோ பிறர்க்கோ அப்படின்னா, அவன் பிறர்க்காக காரியம் செய்கின்றவன் ஒரே ஒரு ஆளு. எந்த விதமான சுயநலமும் இன்றி, எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒருவன் என்னும் ஒருவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தான் அவன் பிறர்க்காக செய்கிறான். அவன் இந்த உயிர்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக செய்கின்றான். இந்த உயிர்கள் எல்லாம் அறியாமை அழகப்பட்டு துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்காக இந்த உலகத்தை அவன் செயற்படுத்துகிறான். ஆணவமலத்திலிருந்து உயிர்கள் எல்லாம் விலக வேண்டும் அப்படிங்கிறார். ஆகவே ஆணவ மலத்திலிருந்து உயிர்கள் எல்லாம் அவன் நோக்கப்படி ஒரு தோற்றுவித்தல், இந்த உலகத்தை தோற்று படைத்து உடனே அவன் நிகழ்ந்து விடுகிறதான. ஒரு ஊழிக்காலம் வரையிலும் உயிர்கள் ஆணவ மலத்திலிருந்து விலகாத உயிர்களும் இருக்கின்றன. அப்ப நோக்கம் நிறைவேறவில்லை. முத நாள் சபையில நோக்கம் நிறைவேறல, உடனே அடுத்த நாள் சபை கூட்டப்படுகிறது. அது போல புனருற்பவும் நிகழ்கிறது. மீண்டும் புனருற்பம்னா புனர் ஜென்மம்னு சொல்றாங்க இல்லையா, மீண்டும் பிறத்தல், புனர் ஜன்மம், புனர் உற்பவம். இந்த உலகத்தை மீண்டும் அவன் தோற்று வைக்கிறான். இப்படி அந்த புனர் உற்பத்தை பற்றி தான் நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரம் மீண்டும் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறான் என்பதுதான். இரண்டாவது சூத்திரமே புனர் உற்பத்தை பற்றி தான் சொல்லுகிறது. இப்படி அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் மூன்று வினைகளை உடையதாக இந்த உலகம் இருக்கிறது. உலக தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலக தொகுதிக்குள்ளே சேதனம், அதாவது உயிருடைய பொருள்கள், உயிர் அற்ற பொருள்கள் எல்லாம் அடக்கம். உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உலகத்துக்குள்ளே எல்லாம் அடக்கம். இப்ப நம்ம உடம்ப உயிர், நம்ம மனித உடம்பை எடுத்துக்கொண்டாலே இதுக்குள்ள அறிவுடைய உயிரும் இருக்கிறது, உயிருக்கு மேல பொருத்தி இருக்கிற உடலும் இருக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்துதான் உலகம்னு சொல்றாரு. ஆகவே இந்த உலக தொகுதி மூன்று வினைகளை உடையது, மூன்று செயல்பாடுகளை உடையது. நம்ம கண்ணால பார்த்தாலே தெரிகிறது மூன்று செயல்பாடுகள். ஒவ்வொரு பொருளுக்கும் தோற்றம் இருக்கிறது, சில காலம் அது நிலைத்து இருக்கிறது, சில காலத்துக்கு பிறகு அது கண்ணில் இருந்து மறைந்து போயிடுகிறது. அப்ப தோற்றம், நிலைவேறு, ஒடுக்கம், இந்த மூணு இருக்கு இல்லையா? இந்த மூன்றும் உடைய பொருள் எப்படிப்பட்ட பொருள்னு அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் இவைகள் தடப்பொருள்கள். தடப்பொருள்களை ஒருவர் தானாக அது தானாகவே செயல்படுமா? தடப்பொருள்கள் அப்படின்னா தானா தடப்பொருள்கள் உயிரில்லாத பொருள் தானா செயல்படுமா? செயல்படாது. அப்ப அந்த உயிரில்லாத பொருளை செயல்படுத்துவதற்கு ஒருவன் வேண்டும். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இயங்குகிறது என்றால் இது உயிரற்ற ஜடம் தானே, இது அசைதன பொருள் தானே. இந்த அசைதன பொருளை செயல்படுத்த வேண்டும் இல்லையா? ஒரு நோக்கத்துக்காக செயல்படுத்தணும் இல்லையா? அப்படி செயல்படுத்துகின்றவனைத்தான் நாம் இறைவன் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் முதல் சூத்திரம், முதல் அதிகரணம் சொல்லியது. முதல் அதிகரணத்துல தான் பாதனம், அவன், அவள், அது, எனும், அவை. அவை என்பது இந்த எல்லாம் சேர்த்த அவைகள் அப்படிங்கிறது இல்ல. அவைனா தொகுதி, உலக தொகுதி. அவன், அவள், அது, எனும், அவை மூவினைமையின் மூன்று வினைகளை உடையவளாக இருக்கின்றன. ஆகவே இவைகள் தடப்பொருள்கள், இவைகள் அழியக்கூடியவைகள். சென்ற வகுப்புல அதை பத்தி பார்த்தோம். இந்த பொருள்கள் எல்லாம் அவயவ பகுப்புடையவனாக இருக்கின்றன. அவயவம், ஐந்து பூதங்களால் ஆக்கப்பட்ட அவயவங்கள்னா உறுப்பு, ஐந்து உறுப்புகளால் ஆக்கப்பட்டது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்ச பூதங்களினால் இந்த உலகம் ஆகியிருக்கிறது. அதனால அவயவ பகுப்புடையவை. அடுத்தது என்னன்னு கேட்டேன், அவயவ பகுப்புடைய எல்லா பொருள்களும் எதாலெல்லாம் சேர்ந்ததோ அவைகளெல்லாம் ஒரு காலத்துல சேர்ந்தவைகள் பிரியும், அழியும். அடுத்தது இன்னொரு இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள்கள் அனைத்தும் பலவாக இருக்கின்றன. பலவாக இருக்கின்றவை பலவாகவும் ஜடமாகவும் இருக்கின்றன. ஒரு சைக்கிள் இருக்கு, சைக்கிள்ல பாத்தீங்கன்னா பல பொருள்கள் ஒண்ணு சேர்த்திருக்கிறாங்க. ஒரே சைக்கிள் அப்படியே வார்த்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. வார்த்தை எடுத்த பொருள்கள்லையும் பாத்தீங்கன்னா அந்த மெட்டல்ல கலப்பு இருக்கு. அப்போ பல பொருள்களால் ஆகியது பலவாகவும் சடமாகவும் இருக்கிறது. பல பொருளால் ஆனது உயிரற்ற பொருளாக இருப்பது என்ன பண்ணும்? அதெல்லாம் தோன்றி நின்று அழியும். சுட்டி காட்டப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் அழியும். எதெல்லாம் சுட்டி காட்டுறமோ அந்த பொருள்கள், அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அறிவி என்று சிவப்பிரகாசம் சொல்கிறது. சுட்டி காட்டப்படுகின்ற பொருள்னா என்ன? ஒரு காலத்தில், அது ஒரு அரையறை தான் இலக்கணம், சுட்டு பொருள்கள் அழியும். ஒரு காலத்தில், ஒரு இடத்தில். இப்போ ஒரு காலம் என்பது இந்த ஒரு பத்தரை மணி, சரியா பத்தரை மணி காலம், இந்த காலம். ஒரு இடத்தில் இந்த வஞ்சலேஸ்வரர் திருக்கோயில், ஒரு புலனின் வழியாக, கண்ணின் வழியாக ஒரு விடயத்தை, எதுக்க இருக்கிற விஷயத்தை பாக்குறேன், அவங்களெல்லாம் பாக்குறேன். இதே நிலைச்சிருக்குமா அப்படின்னா நிலைச்சிருக்காது. அஞ்சு நிமிஷம் கழிச்சு இருக்கிறவங்க ஒருத்தங்க எழுந்து வெளியில போயிடலாம். இல்ல எனக்கும் ஒரு தேவை ஏற்பட்டு நான் வெளியில போயிடலாம். மணி மாறிடும், இடம் மாறிடும். ஆகவே இவைகள் எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டவை. ஒரு காலத்தில், ஒரு இடத்தில், ஒரு புலனின் வழியாக ஒரு விஷயத்தை நாம் பார்ப்பது, சுட்டி காட்டுவது எதுவோ அதுதான் சுற்றுணர்வு. அப்ப சுட்டி காட்டப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் அழிவுக்குரிய. ஆகவே இந்த உலகத்தை எல்லாம் இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த உலகத்திற்கு தோற்றம் உண்டு, நிலைவேறு உண்டு, அழிவு உண்டு. இப்ப நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா இதெல்லாம் தெரிய மாட்டேங்க. உலகம் நான் இருக்கிறது உலகம் இருந்துச்சு, நான் இருக்கும் பொழுதும் இருக்கு, நான் போனது பொழுது அது இருக்கும், சாப்பிடும் உலகம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் இதை வந்து அனுமான அளவையின் மூலமாக, நான் அளவை எல்லாம் பத்தி நான் விரிவாக பேசியிருக்கிறோம், அனுமான அளவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் நம்ம கண்ணுக்கு நேராக தோற்றம், நிலைவேறு, அழிவு. இப்ப சாதாரண ஒரு கண்ணு குட்டி எடுத்துங்க, மாடு எடுத்துங்க, நம்ம கண்ணுக்கு நேராகவே எல்லாம் முடிஞ்சிருது. ஒரு கோழி எடுத்துங்க, முடிஞ்சிருது. மழைக்காலத்தில் பயிர்கள் தோன்றுகின்றன. அவைகள் சில காலம் ஒரு 60 நாள் பயிர், ஒரு 6 மாதத்து பயிர்னு சொல்றோம். அதுக்கு பிறகு அது அழிஞ்சு போயிடுது. இப்ப உலகத்தினுடைய பகுதி அழிவதனாலே ஒட்டுமொத்தமாகிய உலகமும் அதுதான் உட்படும் அப்படின்னு நம்ம யூகத்தினால் அறியலாம். இந்த காரணங்களினாலெல்லாம் இந்த தடமயமாக இருக்கின்ற தடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்பு கூட ஜடம் தான். இதுக்குள்ள உயிர் நின்று இந்த உடம்பை இயக்காவிட்டால் உடம்பு ஜடம் தான். தூங்கும் பொழுது தெரியுது நமக்கு ஜடமா இருக்கிறோம், நம்ம இறந்து போனோம்னு தெரியுது. உடம்புல எல்லா உறுப்புகளும் இருக்கு, ஆனா பாக்குறது இல்லை, முடியல. ஆகவே இது தடம். ஆண் பெண் ஆகிய உடலங்கள், ஆண் பெண் உடல், அகிரிணை உடலங்கள் எல்லாம் இந்த தோற்றம், நிலைவேறு, அழிவு இவைகளை உட்பட்டவைகள். இவைகளை அறிவுடைய பொருள் ஒன்றுதான் இயக்க முடியும். அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம். இவைகளெல்லாம் தோற்றுவிக்கப்பட்ட பொருள்கள், தோன்றிய திதியன்னு சொல்லல, தோற்றுவிக்கப்பட்ட பொருள்கள். யாரால் அப்படிங்கறத நம்ம அந்த சப்ஜெக்ட எழுத்து அந்த என்ன யாரு அதுக்கு முதல்வன் அப்படிங்கறத கொண்டு வந்தோம்னா, இவன் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள்கள். இது சூனியத்திலிருந்து உலகம் வந்துடல, இந்த உலகம் பருமையாக நமக்குடைய கண்ணுக்கு தெரிகிறது. இந்த பருமையாக தெரிகின்ற உலகம் சூனியத்தில் இருந்து வரவில்லை, இவைகளுக்கு மூலமாக ஒரு பொருள் இருக்கிறது. அதுதான் நம்முடைய சைத்தாந்தம் மாயை என்று சொல்கிறது. ஆக தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள் தான் இது. இந்த உள்பொருள் என்ன செய்யறதுன்னா, இந்த சபை கூட்டப்பட்ட நோக்கம் பூர்த்தி ஆகாததுனால யாரால் தோற்றுவிக்கப்பட்டதோ அவனுக்குள் ஒடுங்கி விடுகிறது. அவன் ஒடுங்கிக் கொள்வதால் அவன் ஒடுங்கி என்று பெயர் பெறுகிறான். சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன, ஒடுங்கி. அவனுக்குள்ள ஒடுங்குதா, அவன் அறிவு மயமானவன், ஞானமயமானவன், ஜோதி துருவமானவன், இந்த உலகம்லாம் ஜனம், அவனுக்குள்ள ஒடுங்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. அவனுக்குள்ளேயே அவனுடைய வியாபகத்துக்குள் மாயை நிலை பெற்றிருக்கிறது, மாயைக்குள் அவைகள் ஒடுங்குகின்றன, மாயை அவனுக்குள் ஒடுக்கமாக இருக்கிறது. அதனால இதை என்ன சொல்றான், உபச்சாரமாக அவனுக்குள் ஒடுங்கி விடுகிறது. அதனால ஒடுங்கி, ஒடுங்கியிடம் ஒடுங்கியே அப்படியே இருக்கணும் தானே, அப்படியே ஒடுங்கிக்குள்ள ஒடுங்கி போயிட வேண்டியதானே உலகம். அப்படின்னா இன்னும் மலத்திலிருந்து, ஆணவ மலத்திலிருந்து உயிர்கள் எல்லாம் முற்றிலுமாக, சில உயிர்கள் ஞானம் அடைந்து சிவசாம்ராஜ்யத்தை அடைஞ்சு விட்டு சிவ சாகித்யத்தை அடைந்து விட்டன, பல உயிர்கள் இன்னும் ஞானத்தை அடையாமல் ஆணவ மலத்தோடு இருக்கின்றன. அதனால மீண்டும் உலகம், என்ன உலகம், இந்த உலகம் மீண்டும் இறைவனால் தோற்றுவிக்கப்படும் மலத்து உலகம். ஏன் மீண்டும் புனர்வுருப்பம் நடைபெறுகிறது, மீண்டும் ஏன் உலகத்தை உற்பத்தி பண்றான் அப்படின்னா, அவனுடைய நினைத்த காரியம் நடக்கல, அதற்காக அவன் மற்றொரு தோற்றத்தை, இந்த உலகத்துக்கு பிரபஞ்ச தோற்றத்தை அவன் செய்கிறான். யார் இப்படி இந்த உலகத்திற்கு தோற்றத்தையும் முடிவையும் உண்டு பண்ணுகிறானோ அவன்தான் முழுமுதற் கடவுள். ஏனென்றால் அவன் ஒடுங்கும் பொழுது என்ன பண்றான், எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான். அவன் தான் ஒண்டிதான் இருக்கான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒடுக்கும் பொழுது படைப்பு கடவுளும் அவருக்குள்ளே ஒடுங்கி விடுகிறார், காத்தர் கடவுளும் ஒடுங்கி விடுகிறார், அழித்தர் கடவுளும் ஒடுங்கி விடுகிறார். அப்ப ஒடுக்கம் என்பது இவங்களெல்லாம் விட்டுவிட்டு அது ஒடுக்கம் நிகழ்ந்தால் அது முழு ஒடுக்கம் கிடையாது, பேரூடி கிடையாது. அப்ப ஒடுக்கும் பொழுது என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் தனக்குள்ளே மீண்டும் புனர்வுருப்பம் செய்யும் பொழுது என்ன பண்றாரு, தன்னிலிருந்துதான் படைப்பு கடவுளையும் காத்தர் கடவுளையும் அழித்தர் கடவுளையும் மறைத்தர் கடவுளையும் எல்லா அருளல் கடவுளையும் எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். யார் ஒருவன் முற்றழிப்பு செய்கிறானோ அவன் தான் முழுமுதற் கடவுள். அவனைத்தான் சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் என்று நாம் சொல்லுவோம். இந்த முதல் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, காணப்படாத கடவுளை, காணப்படுகின்ற உலகத்தை வைத்து அனுமான பிரமாணத்தினால் கடவுள் உண்டு என்று நிர்ணயிக்கிறது. கடவுள் இருக்கிறார், காணப்படாத கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரியல, அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது, காணப்படுகின்ற உலகம் கண்ணால. கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன் திருவாக்கம், கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோ, நம்ம கண்ணால அவனை பார்க்க முடியாது. அவன் தான் என்ன செய்கிறான்னா, விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், விண்ணு ஆகாயம் ஆகாயம் முதலான பூதங்கள் அனைத்தும் 36 தத்துவங்களையும் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வெளிப்பட அவன் வகுத்திருக்கிறான். ஆகவே ஒரு சூட்சமான ஆற்றலில் இருந்து, எனர்ஜின்னு சொல்லுவாங்க, சூட்சமான ஆற்றலில் இருந்து பருமையான இந்த உலகத்தை உயிர்கள் மேல் கொண்ட அன்பினால், கருணையினால், அளவற்ற கருணை, அந்த கருணைக்கு எல்லையே இல்லை, கருணை மா கடலே என்று அதனால தான் சொல்லுகிறார்கள், அளவற்ற கருணையினால் இந்த பிரபஞ்சத்தை படைத்து உயிர்களுக்காக தனு கரண புவன போகங்களாக வகுத்து தந்திருக்கிறான் சிவபெருமான். அவனுடைய கருணை தான் எல்லாமே. இப்ப இந்த சூத்திரத்தை தான் நம்ம சென்ற பார்த்தோம். அதுல இரண்டாவது அதிகரணம், தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் என்றதுல நம்ம அதிகரணங்களை பார்த்து விட்டு அதற்குரிய உதாரண வெண்பாக்களிடம் நம்ம வந்திருக்கிறோம். அந்த உதாரண வெண்பாக்களை இந்த இதுக்கு மேல நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு வெண்பா, வித்து உண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம், அத்தன் தாழ் நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம், வேட்டுவனாம் அப்புழு போல் வேண்டுருவை தான் கொடுத்து கூட்டானே மண்போல் குளிர்ந்து. ரொம்ப சைவ சித்தாந்த செய்தி இங்க ஒரு உதாரணத்தின் மூலமாக அழகாக நமக்கு தரப்படுகிறது. ஒரு விதை முளைக்கணும், ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, விவசாயம் இல்லாட்டாக நம்ம இதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். விதை முளைப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும்? நிலம் வேண்டும், மண்ணு, மண்ணு வேண்டும். அந்த மண்ணிலே விதை விழ வேண்டும், அந்த மண் குளிர வேண்டும், மண்ணில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வளோ காலம் விதை கடந்தாலும் முளைக்காது. பாருங்க, எவ்வளவோ விதைகள் கிடைக்க இந்த கோடை காலத்தில் பயிர்களெல்லாம் கருகி போய் அதில் உள்ள விதைகளெல்லாம் எங்கு பார்த்தாலும் நிலம் முழுக்கும் பறந்து கிடக்குது. கோடை காலம் ரொம்ப நாள் நடக்குது நம்ம ஊரில் இல்லையா? ஏப்ரல் மே மாதம் முடிஞ்சு அப்புறம் ஐப்பசி மாதம் அக்டோபர் வர்ற வரையிலும் அந்த விதை இருக்கு, மண்ணும் இருக்கு. ஆனால் அந்த விதை முளைப்பதில்லை, அதில் ஈரம் வேணும். அந்த ஈரம் வந்த உடனே குபீர்னு வாசிக்கிறனா கொட்டல் காடா இருந்தாலும் குபீர்னு பச்சை பச்சை ஆயிடுது இல்லையா? அதுபோல இறைவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு பாட்டு சொல்ற இந்த பாட்டுல சொல்றாரு. விதைக்கு ஆதாரம் நிலம், அந்த நிலத்திலிருந்து வித்து விழுந்தவுடனே வித்திலிருந்து முளை தோன்றுகிறது. அதுபோல இந்த உலகிற்கு முதற் காரணம் என்ன? இந்த உலகம் எதிலிருந்து தோற்று வைக்கப்படுகிறது? மாயை என்ற பொருளிலிருந்து தோற்று வைக்கப்படுகிறது. அந்த மாயை எதற்குள்ள பொருந்தி இருக்கிறதுனா சிவபெருமானுடைய அருட்சக்தியில் பொருந்தி இருக்கிறது, அவனுடைய திருவடியிலே பொருந்தி இருக்கிறது. அவனுடைய திருவடி என்பதுதான் அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய கருணை. அந்த கருணையிலே அந்த மாயை பொருந்தி இருக்கிறது. அந்த விதை முளைக்கும்படியாக விதை முளைக்கணும்னா தண்ணீர் பாய வேண்டும் நிலத்துல. அதுபோல இந்த சக்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி என்பது இறைவனுடைய சங்கல்பம், சங்கல்பம் தான் சக்தி. இறைவன் சங்கல்பிக்கிறான், அந்த சக்தி குளிர்கிறது. அப்படி குளிர்ந்த உடனே மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது, மாயையிலிருந்து உலகம் வெளிப்படுகிறது. அந்த சக்தி என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்கள் எல்லாம் மாயை ஆணவமலத்தில் அழுந்தி கிடக்கிறார்கள். இந்த ஆணவமலத்தில் அழுந்தி கிடக்கின்ற இந்த உயிர்களை உயிர்விக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணை மனசுல. அதற்கு என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை நாம் தோற்றுவிக்கலாம். உலகத்தை தோற்றுவித்து 36 தத்துவங்களாக உருவாக்கி தனு கரண புவன போகங்களாக செய்து இந்த உலகத்தை இந்த உயிர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறான். அப்படி நினைக்கிற நினைப்பு தான் அருட்சக்தி, அதுதான் அந்த குளிர் நிலம் குளிர்தல். அப்படி குளிர்ந்த உடனே உலகம், அப்படி சங்கல்ப மாத்திரத்திலேயே உலகம் தோற்றத்துக்கு வரும். நம்மெல்லாம் ஒரு காரியம் செய்யணும்னா நம்முடைய உடம்பை இயக்கி, மனதை இயக்கி, கால்களையெல்லாம் இயக்கி, பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஆனால் இறைவனுக்குடைய ஆற்றல் பேராற்றல் என்னன்னா சங்கற்பத்தினாலேயே உலகம் தோன்றும். நினைக்கும் அவனுடைய மனதில் ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது. அவன் எப்பொழுதும் தன்னில் தானாக வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது. இந்த உயிர்களெல்லாம் துன்பப்படுகின்றன என்ற ஒரு கருணை மனதில் உண்டாகும். இந்த கருணையே வெளிப்பட்டு செயல்படுகிறது. அவனுடைய அருட்சக்தி அதுதான், அவனுடைய கருணை தான் அருட்சக்தி. அந்த கருணை அப்படி அப்படி ஒரு இந்த உயிர்கள் துன்பப்படுகின்றன, இதற்காக இந்த மாயை விரிவடையட்டும் என்று அவன் நினைக்கிறான். அந்த சங்கல்பம் தான் அவனுடைய ஆணை. அவன் நினைத்த உடனேயே உலகமானது என்ன பண்ணுது, 36 தத்துவங்களும் உருவாக ஆரம்பித்து விடுகின்றன. அவைகள் உயிர்களுக்கு உடலாகவும் அந்த கரணங்களாகவும் இந்த உலகமாகவும் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற போகங்களாகவும் அவைகள் விரிவடையும். உலகத்துக்கு இப்படி தர்றான். இந்த இடத்துல நிலம்தான் அவனுடைய சங்கல்ப பராசக்தி. வித்து என்பது மாயை. நிலம் இருந்தா தானே விதை முளைக்கும். அப்ப நிலம் என்பது அவருடைய திருவடி, அவருடைய அருட்சக்தி, அவருடைய கருணை, அவருடைய சங்கல்பம் எல்லாம். அந்த அவருடைய சங்கல்பமாகிய பராசக்தி நினைச்ச உடனே உள்ளே குளிர்கிறது. உடனே மாயையாகிய விதை முளைக்கிறது, முளைத்து உலகம் தோன்றுகிறது. அதை சொல்றாரு, அற்புதமா சொல்றாரு. இந்த உலகம் தோன்றி இந்த உயிர்களுக்கு உடலாகவும் அந்த கரணங்களாகவும் உலகமாகவும் இதில் அனுபவிக்கின்ற போகங்களாகவும் இருக்கின்றன. பல்வேறு வடிவினதாக இந்த உலகம் வருகிறது. அப்படி பல்வேறு வடிவமாக வருகின்ற இந்த உலகம் நம்முடைய நமக்கு ஞானத்தை தருவதற்காகத்தான் இந்த உலகத்தை இறைவன் வழங்கி இருக்கிறான். இருந்தாலும் கூட இந்த உலகம் நமக்கு மயக்கத்தினையும் தருகிறது. ஏன் மயக்கத்தை தருதுன்னா, ஆணவமரத்தை போக்குவதற்காகத்தான் இந்த தனகரண போன உலகம்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் கடவுள். அப்படி கொடுத்துருக்கும் பொழுதும் கூட ஆணவமலம் மறைப்பு இருக்கிறதுனால இந்த மாயையை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், மயக்கத்தை தருவதற்காக அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி மயக்கத்தினை தருவதாக உள்ள இந்த பல்வேறு வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி ஏருடைய ஈதனி பூனியை உயர் கூருடைய மங்கையும் தானும் வந்தருளி இந்த சின்னத்தை தான் அவர் அங்கே சொல்றார். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும். உலகத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான படைப்புகள், வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினராகி இப்படி இருப்பதற்கு அவன் என்ன செய்றான், கூருடை மங்கையும் தானும் வந்தெழுருளி, குதிரையை கொண்டு குடநாடி தருபட சாத்தாய் தான் எழுந்தருளியும் அப்படி வர்றான் சாமி. வந்து இந்த பிரபஞ்சத்தை அவன் படைக்கிறான். இப்போ அவர் வினையால் இந்த உலகம் எதற்காக படைக்கப்படுகிறது, எப்படி படைக்கப்படுகிறது, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அவ்வளவு விஷயங்களை கொதித்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகம் நாம் செய்த வினையை நாம் அனுபவித்து தீர்ப்பதற்கு உரிய முறையிலேயே தோற்றுவிக்கப்படுகிறது, வேற எதுவும் தோற்றுவிக்கல. உலகம் தோற்றுவிக்கன்னா எதை முதல்ல சொன்ன பாத்தீங்களா, சாமி எதுக்கு படைக்கிறார், தனக்கோ பிறர்க்கோ வீணோ அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது உயிர்களுக்காக, உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக. அவன் தான் தாயாக இருந்து அவன் தான் வளர்க்கிறான். ஏனென்றால் அவன் நம்மை விட்டு நீங்காத உறவினனாக நம்முடைய அவன் இருந்துகிட்டே இருக்கான். அப்படி இருந்து கொண்டிருக்கின்றவன் நம்முடைய வினைகளை அறிந்து, நம்முடைய வினைகளை நாம் எவ்வாறு அனுபவித்தால் வினைகள் நம்மிடம் விட்டு கழிந்து நாம் துன்பத்திலிருந்து நீங்குவோமோ அதற்கு உரிய சரியான ஒரு பிறப்பை நமக்கு தோற்றுது. அவர் வினையால் அப்படின்னு இந்த பாடல பாருங்க, அவர் வினையால் தகமாம், அவர்களுக்கு வினைக்கு தகுந்தது போல எதையெல்லாம் அனுபவிக்கணுமோ. அடுத்தவனுக்கு நமக்கும் சண்டை வரணும்னா பக்கத்து உட்காரனா பிறந்துருவோம், நம்முடைய வினை அவன்கிட்ட சண்டை போடும், அவன் வந்து நம்மகிட்ட சண்டை போடுறது மாதிரி இருந்தா அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பிறந்துருவோம். வினைதான் நம்ம தீர்மானிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரரை தீர்மானிக்கிறது, எதிர் வீட்டுக்காரரை தீர்மானிக்கிறது, மனைவி தீர்மானிக்கிறது, மகனை தீர்மானிக்கிறது, மகளை தீர்மானிக்கிறது, அம்மாவை தீர்மானிக்கிறது, அப்பாவை தீர்மானிக்கிறது, எல்லாம் உலகம் பூரா தீர்மானிக்கிறது நம்முடைய வினைதான். அப்ப தோற்றுவிப்பவன் ஒருவன் இருக்கிறானே, தோற்றுவிக்கிறவருக்கானே, அவன் தோற்றுவிக்கிறவன் ஒருத்தன் தானே, அவன் தோற்றுவிக்கிறவன் நல்லதாக தோற்றுவிச்சுட்டு போடுமே, ஏன் அவன் வந்து கட்ட துன்பத்தை நமக்கு தர்றான் அப்படின்னா, அந்த பயனை அனுபவிக்கின்ற நாம் அது போல செய்யலையே. அவன் நல்லதே அனுபவிக்கிற மாதிரி நம்மள செஞ்சிருக்கணும், நம்ம அது மாதிரி செய்யல. நம்ம தீவினைகளையும் செய்திருக்கிறோம், நல்வினைகளையும் செய்திருக்கிறோம். அப்போ தீவினைகளுடைய பயனை ஊட்டி தீவினை செய்யக்கூடாது என்பதை அனுபவமாக நமக்கு உணர்த்துகிறான் இறைவன். ஏன்னா நம்ம எத்தனை உபதேசம் பண்ணாலும் நம்ம மறந்துடுவோம், அதுல நிக்க மாட்டோம். அப்பா எவ்வளவோ சொல்றாங்க பையனுக்கு, கேட்கறான் அவன் கேட்கறது இல்லையே. அப்போ எதுலையாவது ஒன்று அடிபட்டவுன்னு நம்ம ஆயிரம் நாள் சொல்லியிருந்தாலும் அவன் கேட்க மாட்டான், அவனுக்கு அனுபவம் வந்துருச்சுன்னா அவன் தெரிஞ்சிருவான் தானாவே. ஆகவே கடவுள் இந்த உயிரினுடைய தன்மையை தெளிவாகணும், அவரை போல தெரிஞ்சவங்க யார் இருக்கா, அவன் தான் முற்றறிவினன், இயற்கை உணர்வினன் அவன் தான். ஆகவே யாரும் அவனுக்கு எந்த உதவியும் உணர்த்த வேண்டியதில்லை, நம்ம உயிரோட உயிராக அவன் நின்று கொண்டிருக்கிறான். நின்று கொண்டு நம்முடைய ஒவ்வொரு அசைவையும், அசைவுக்கு முன்னாடியே அவன் கணித்து வச்சிருக்கிறான் அவன். அதனால பயன் கொள்பவர்களுடைய வினைகள் அவ்வாறு இல்லையே, பயன் கொள்ளுகின்ற நாம், இந்த உயிரான நாம் நல்ல வினையும் செஞ்சிருக்கோம், தீய வினையும் செஞ்சிருக்கோம். அப்போ நல்ல வினைக்கு நமக்கு நன்மை வரும்படியும், தீய வினைக்கு தீமை வரும்படியும் செய்தால்தானே நாம் அதிலிருந்து திருந்துவோம். ஆகவே அதற்கு தகுந்தது போல உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறான். ஏன்னா ஒருபடித்தா படைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அப்படி படைக்கக்கூடாது. ஏன் படைத்தால் நிர்வாகம் பண்ண முடியாது, ஜனரஞ்சகமான நிர்வாகம் வந்து நாட்டை கேட்டில் கொண்டுட்டு போய் சேர்த்துரும். நம்ம சௌரியப்படியெல்லாம் பண்ணோம்னா நாம் எவ்வாறு நல்லவர்களாக இருக்க வேண்டும், எப்படி இந்த ஊர் திருந்தணும் அப்படின்னு தலைவன் தான் திட்டம் போடணும். அப்படி தலைவன் நம்மை மிக சரியான நெறியிலே செலுத்துகின்றான். அப்படி அவன் என்ன பண்றான், நம்முடைய வினைக்கு தகுந்தது போல நாம் அனுபவம் அடைந்து இந்த உலகத்தில் இருந்து ஞானத்தை அடையுமாறு மிக அற்புதமாக நம்மை கொண்டு வந்து சரியான இடத்தில் நம்மை பொருத்துகிறான் அவர் வினையால். இந்த ஆணவமலம் தான் நம்முடைய வினைகளுக்கு காரணம். ஆனா பல நூல்களில் பாத்தீங்கன்னா நம்முடைய வினைகளை பத்தியே சொல்லுவாங்களே பத்தியே ஆணவமலத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் ஆணவமல உண்மை என்பது பிறவியினுடைய கடைசி நிலையில தான் ஒரு மனிதனால் உணரப்படும். ஆணவம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது யாருக்கு தெரியும்னா, அதை உணர்வார்கள் என்றால் இந்த பிறவிகளெல்லாம் எடுத்து இறைவனை அடையக்கூடிய நெருங்குறாங்க பாருங்க, அவர்களுக்கு தான் ஆணவமலம்னு ஒண்ணு இருந்து இவ்வாறு தீமைகள் செய்கின்றன அவங்களுக்கு தெரியும். ஆனால்தான் நூல்கள்லாம் பார்த்தீர்களானால் நம்முடைய நூல்களில் வந்து நம்ம வினையினால துன்பம் அடைகிறோம், துன்பம் அடைகிறோங்கிறது துன்பத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க, இன்பம் அடையத்தை பத்தி பெரிய பேசியிருப்பாங்க. ஆனா இதுக்கு காரணம் ஆணவரம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய அருள் நூல்களிலே நம்முடைய பிறவிக்கு நேரான காரணம், நேர் ஏது ஏதுன்னா காரணம், நேர் ஏது எதுன்னா ஆணவமலம் தான். அதுக்கு துணை எதுதான், கண்மமெல்லாம்.